நாம் சிந்தனைக்காக யாக்கோபு 4 வசனங்கள் 7-10 வரை நாம் வாசிக்கலாம். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எழுத்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். இருமனமுள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள். உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகவும் மாறக்கடவுது. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்பது. நம்ம தொடர்ச்சியா இந்த யாக்கோபு நிருபத்திலிருந்து ஒரு கிறிஸ்தவன் விசுவாசி எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதை குறித்து நாம் சிந்தித்து வருகிறோம். விசேஷமாக இந்த 4 1-12 வசனங்கள்ல சக விசுவாசிகளுக்கு இடையே இருக்கும் பிரச்சனைகளை எப்படி தீர்வு காண்பது, சக விசுவாசிகளுக்கு இடையே இருக்கிற பிரச்சனைக்கான காரணம் என்ன என்பதை தான் தொடர்ச்சியாக போதித்து வருகிறார். 4:3 சொல்லப்படும் போது சக விசுவாசிக்கு இடையே இருக்கிற பிரச்சனைக்கான காரணம் தனிப்பட்ட மனிதனுடைய பாவம். சக விசுவாசி என்று சொல்லும் போது திருச்சபையில் உள்ள விசுவாசிகளிடையே குறிக்கிறது, மற்றும் விசுவாச குடும்பத்தில் இருக்கிற கணவன் மனைவி பிள்ளைகளையும் குறிக்கிறதாக இருக்கிறது. இப்ப விசுவாச கணவன் விசுவாச கணவி மனைவிக்கு இடையே இருக்கிற பிரச்சனை, விசுவாசிய சகோதர சகோதரனுக்குள்ள இருக்கிற பிரச்சனை, திருச்சபையில காணப்படுகிற சகோதர சகோதரிய பிரச்சனைக்கான காரணம் என்ன? யாக்கோபு 4:3 பார்க்கும்போது தனிப்பட்ட மனிதனுடைய இச்சை தான் காரணம் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து கடந்த வாரத்துல பார்த்தோம், 4:6 பார்க்கும்போது மனுஷனுடைய பிரச்சனை, சக மனுஷனுடைய பிரச்சனைக்கான காரணம் தேவனை விட்டு வழி விலகி போகுதல், ஆவிக்குரிய விபச்சாரம் காரணம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப 2 காரணத்தை கொடுத்திருக்கிறார் 4:3. முதலாவது என்னுடைய இருதயத்துல காணப்படுகிற இச்சை, அடுத்து தேவனை விட்டு விலகி போகுதல். எனக்கு இந்த உலகத்தோடு, நான் உலகத்தை நேசித்து இந்த உலகத்துக்கு பின்னாடி போறதுதான் அடிப்படையான காரணமா இருக்கு. இப்ப இதுக்கான தீர்வு என்ன, இச்சைக்கான தீர்வு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தேவன் சொல்றார், யாக்கோபு சொல்றார், இந்த இடத்துல ஜபம் தீர்வாக இருக்கிறது. 3 பாத்தீங்க அப்படின்னா, நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகள் நிறைவேறும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்றீங்க. அடுத்த 2 பாத்தீங்க அப்படின்னா, நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறது இல்லை. 2 காரணத்தை சொல்றாரு. சக மனுஷனுக்கு இடையே இருக்கிற பிரச்சனைக்கு காரணம் என்னுடைய இருதயத்தில் இருக்கிற இச்சை, என்னுடைய பாவம். இந்த பிரச்சனைக்கான இச்சையினால வருகிற பிரச்சனைக்காக, அல்லது என்னுடைய பாவத்தினால வருகிற பிரச்சனைக்கான தீர்வு ஜபத்தினாலதான். ஏன்னா நிறைய நேரத்துல நான் ஜபிக்கிறது இல்லை, தேவனுடைய சித்தத்துக்கு நேராக நான் ஜெபிப்பறது இல்லை. அதனால விசுவாசி தனிப்பட்ட வாழ்க்கையில தேவனை மையப்படுத்திய ஜெப வாழ்க்கையை கட்ட வேண்டும். அதான் 3 சொல்லு. அடுத்து 4-6 பார்க்கும்போது தேவனை விட்டு வழிவிலகிற ஜனங்கள், தேவனை விட்டு உலகத்தை நேசிக்கிற விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலும் பாவம் இருக்கு. அவர்கள் எப்படி மறுபடியும் இந்த பிரச்சனையை சரி செய்வது, அவர்களுக்கான தீர்வு என்னன்னு பார்க்கும்போது தேவனிடமாய் திரும்புங்கள். ஏன்னா தேவனுடைய நாமம் எரிச்சல் உள்ளவர் என்பது அவருடைய நாமம். தேவனை விட்டு, விசுவாசி தேவனை விட்டு அந்நிய தேவனையும் உலகத்தையும் நேசிக்கிறது அது பகை. அதான் நம்ம 4 பார்க்கிறோம், உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறிகிறீர்களா? இந்த இயேசுவை விட்டுட்டு, கிறிஸ்துவை விட்டுட்டு, இயேசு என்னும் என்னுடைய நாயகரை விட்டுட்டு நான் இந்த உலகத்துக்கு பின்னாடி போவது அந்த நாயகரை மறுதளிப்பதாக சமம். அந்த நாயகரை விட்டு விட்டு நான் அவரை பயிக்கிறதுக்கு சமம். அது இங்க பார்க்கும்போது என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது தேவனுக்கு விரோதமான பகை என்று சொல்லுது. ஆகையால் உலகத்திற்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பயங்கனாய் இருக்கிறான். நான் உலகத்தை நேசிச்சு உலக காரியத்தை தான் என்னுடைய வாழ்க்கையில முதன்மையா வச்சிருந்தேன் அப்படின்னா, ஒவ்வொரு விசுவாசியும் தேவனுக்கு பயங்கனா இருக்கிறான். இப்ப வேதம் தெளிவா போதிக்கிற சத்தியம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு மனுஷன் என்னதான் தன் ஆவிக்குரிய வாழ்வில உயர்ந்தவன் முதிர்ச்சி அடைந்தவன் என்று நினைத்தாலும் பிரச்சனைகள்ல விசுவாசி தேவனை விட்டு விடுகிறான். ஒரு விசுவாசி தன்னுடைய வாழ்க்கையில, நான் ரொம்ப வருஷமா நான் விசுவாசியா இருக்கிறேன், எனக்கு வேத சத்தியம் தெரிஞ்சிருக்கு, நான் வேதத்தினுடைய அடிப்படை சத்தியத்தை நான் முழுமையா நம்பியிருக்கிறேன், எனக்கு கிருபையின் போதனை தெரியுது, இயேசு கிறிஸ்து யாருக்காக மரித்தார் என்பதெல்லாம் தெரியுது, வேதத்தினுடைய ஆழமான சத்தியத்தில நான் முழுமையா விசுவாசிக்கிறேன் என்று இருக்கிற ஒரு மனிதன், அவனுடைய வாழ்க்கையில என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, அவன் தன்னுடைய வாழ்க்கையில பிரச்சனை வரும்போது அந்த மனுஷன் தேவனை விட்டு விலகுகிறான். இதுதான் வேதம் தொடர்ச்சியா போதிக்கு. ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்துற வரைக்கும் எந்த மனுஷனாலும் பிக் பண்ணுங்க, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, 3 விசுவாசித்தாங்க, தேவனை நேசிச்சாங்க, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தாங்க. மூணு பேரும் பிரச்சனையில தேவனை விட்டு போனாங்க. தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவர், தேவனுடைய வார்த்தையை பகல் இரவும் பகலுமாக தியானிக்கிறவர், தேவனுடைய சித்தத்தை தேடுகிறவர். அவனுடைய வாழ்க்கையில பிரச்சனை வரும்போது அவன் தேவனை விட்டு விலகி போகிறவனாக இருக்கிறான். சீசருடைய வாழ்க்கையை பாருங்க, இயேசு கூட இருக்கிறாங்க, இயேசுவை பார்க்கிறாங்க, இயேசுனுடைய போதனையை கேட்கிறாங்க, இயேசு கூட பயணிக்கிறாங்க. ஆனா அவர்களுக்கு உபத்திரவம் வரும்போது இயேசு அவர்களை சரியான முறையில பார்க்க முடியல, இயேசுவை சந்தேகப்படுறான். இப்ப இயேசு சொல்றார், அற்ப விசுவாசிகளே என்று சொல்றார். அவன் பயப்படுறான் அவனுடைய வாழ்க்கையில. இதுதான் வேதம் போதிக்குது. மனுஷன் விசுவாசினுடைய வாழ்க்கையில அவன் என்னதான் தன்னை ஆவிக்குரிய வாழ்க்கையில பலம் உள்ளவன், தன்னை என்னதான் பரிசுத்தவன், தன்னை என்னதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில விசுவாசம் முதிர்ச்சி உள்ளவன் என்று எண்ணினாலும், விசுவாசி தன்னுடைய வாழ்க்கையில பிரச்சனை வரும்போது தேவனை விட்டு வழிவிலகிதான் போறான். பிரச்சனைக்கான தீர்வு வேணும் அப்படின்னா தேவனிடத்துலதான் இருக்கு. ஏன் சக மனிதனுடைய வாழ்க்கையில பிரச்சனை இருக்கு? ஏன் என்னுடைய என் கூட இருக்கிற விசுவாசியோடையோ அது என்னுடைய மனைவியோடையோ பிள்ளைகளோடையோ எனக்கு அடிக்கடி பிரச்சனை வருது அப்படின்னா, வேதம் தெளிவா சொல்லுது, நான் தேவனிடத்துல என்னுடைய உறவு சரியில்லாதனாலதான் சக மனிதன் இடத்துலையும் பிரச்சனை வருது. தேவனிடத்துல எனக்கு உறவு சரியில்லாத ஒரே காரணத்துக்காகனாலதான் என் கூட இருக்கிற சக விசுவாசி கூடயோ, என்னுடைய மனைவியோடையோ, என்னுடைய பிள்ளையோடையோ, சகோதரன் சகோதரோடையோ எனக்கு பிரச்சனை வருது. நீதிமொழிகள் 16 திருப்பிக் கொள்ளும். நீதிமொழிகள் 16:7 சொல்லுது, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனுடைய சமாதானமாகும்படி செய்வார். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனுடைய சமாதானமாகும்படி செய்வார். நான் என்னுடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமா இருந்துச்சு அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கை தேவனுடைய சித்தத்தின்படி, வேதத்தின்படி, தேவன் போதித்திருக்கிற காரியத்தின்படி இருந்துச்சு அப்படின்னா, நிச்சயமாக இங்க வேதம் சொல்லுது தேவன் அவனுடைய சத்துருக்களும் அவன் கூட சமாதானமாகும்படி செய்வார். நான் எந்த முயற்சியும் எடுக்க வேண்டியதில்லை, நான் போய் அவன் இடத்துல சமாதானம். ஆனா தேவன் அதற்கான வழிவாய்ப்புகளை கொடுத்து அந்த சத்ருவை என்ன இடத்துல ஒப்புரவாக்குவார். அப்ப பிரச்சனைக்கான அடிப்படையான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சக விசுவாசிகளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில தேவனிடத்துல சரியான உறவு இல்லை. யாக்கோபு மிக தெளிவா சொல்றார், யாருக்கு எழுதுறார்? விசுவாசிகளுக்கு எழுதுறார், அவிசுவாசிகளுக்கு எழுதல. அந்த விசுவாசிகள் யார்? சிதறடிக்கப்பட்ட ஜனங்கள், உபத்திரவத்துல வாழும் ஜனங்கள். உபத்திரவத்துல வாழும் போது அவர்களுக்கு சலுகை தான் கொடுக்கல. சரி, நீ இன்னைக்கு ஜோம் பண்ணலாம், நாளைக்கு ஜோம் பண்ண வேணாம், இன்னைக்கு ஒரு நாள் இப்போ வேதவாசி இல்ல. உபத்திரவத்துல வாழ்ந்தாலும் என்ன கஷ்டத்துல வாழ்ந்தாலும் அங்க யாக்கோபு அந்த விசுவாசிக்கு சொல்ற காரியம், எப்படிப்பட்ட நிலையிலும் தேவனிடத்துல நெருக்கமான உறவு அவசியம், எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் தேவனை பிடித்துக் கொள்ளுங்கள், எப்படிப்பட்ட நேரத்திலும் தேவனிடத்துல சேருங்கள், அப்போதான் சக மனுஷன் இடத்துல பிரச்சனை போகும். 2 பார்க்கும்போது பச்சபாதம் என்னும் பாவம் இருக்கு. 3 பார்க்கும்போது விசுவாசி தன்னுடைய நாவை அடக்குவதில்லை, அவன் தான் இஷ்டத்துக்கு பேசுறான். பச்சபாதம் இருக்கு, அவன் இஷ்டத்துக்கு பேசுறான் அப்படின்னா, அப்ப அந்த சபையில எவ்வளவு பிளவுகள் காணப்படும் பாருங்க. எனக்கு வர நான் எனக்கு தோன்றதெல்லாம் நான் உங்களை காயப்படுத்தும்படி நான் பேசிட்டே இருந்தேன் அப்படின்னா, யாரும் என் கூட சமாதானமா இருக்க முடியாது. அப்ப அந்த யாக்கோபு அந்த சிதறி இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எழுதும் போது அவங்களுடைய நிலைமை இப்படிதான் இருக்கு. ஏழைக்கு ஒரு இடம், பணக்காரன் கூட இருக்கும். ஐஸ்வர்யமான ஒரு விதமா பாக்குறான், ஏழைய ஒரு விதமா பாக்குறான். இப்படி பார்த்து பச்சபாதம் பண்றான். பச்சபாதம் பண்றது மட்டும் இல்ல, தன்னுடைய நாவை அடக்காம அவன் இஷ்டத்துக்கு பேசுறான். அது மட்டும் இல்ல, கர்த்தருடைய வார்த்தையை ஒழுங்கா கவனிப்பதில்லை. அந்த அந்த விசுவாசிகளுடைய ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை சீரழிந்து கொண்டிருக்கிறது. இதை யாக்கோபு பார்க்கிறார். இதை யாக்கோபு பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையில சக மனுஷன் தான் இருக்கிற பிரச்சனைக்கான தீர்வு, நீங்க போய் தனியா உட்காந்து பேசுங்கன்னு சொல்லல, உங்களுக்கும் தேவனுக்குமான உறவை சரி செய்யுங்கள். எப்பொழுதுமே நம்மளுடைய வாழ்க்கையில தேவனிடத்துல உறவு சரியா இருக்கிறது. விசுவாசி தேவனிடத்துல சரியான உறவுல இருக்கணும். அது ரொம்ப அடிப்படையான விஷயம். ஒரு விசுவாசிக்கு சக மனுஷனுடைய பிரச்சனை இருக்கு அப்படின்னா, முதலாவது செக் பண்ண வேண்டியது, எனக்கு யார் உபத்திரவத்தை கொடுக்குறாங்க இல்ல, அவன் என்ன பேசுனாங்க என்பதில்லை, எதுனால இவங்க இப்படி என்கிட்ட பேசுனாங்க என்பதில்லை, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை தேவனோடு எப்படி இருக்கு, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, என்னுடைய ஜெப வாழ்க்கை, என்னுடைய வேத வாசிப்பு, என்னுடைய வேத தியானம் எப்படி இருக்கு, என்னுடைய வாழ்க்கையில என்ன பாவம் இருக்கு, என்ன பாவத்துல நான் போராடிட்டு இருக்கேன், எந்த பாவத்தை நான் விரும்பி செஞ்சிட்டு இருக்கிறேன், தேவனை எவ்வளவு தூரமா நான் லட்சியப்படுத்தி கொண்டிருக்கிறேன் என்பதை நான் முதலாவது செக் பண்ணணும். அதை விட்டுட்டு நான் இன்னொரு மனுஷன நான் பிளேம் பண்ண ஆரம்பிச்சேன் அப்படின்னா அந்த பிரச்சனைக்கான தீர்வு ஒரு காலமும் சரியாகாது. யாக்கோபு அதுதான் தெளிவா சொல்றார். வாசி கேட்ட இந்த 7-10 வசனத்துல பாத்தீங்கன்னா, ஆகியால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்பவான். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்கள் இடத்தில் சேருவார். தெளிவா சொல்லுது, விசுவாசி தேவனிடத்தில் எப்படி சரியா இருக்கும், ஒரு விசுவாசி தேவனுடைய உறவுல எப்படி சரியா இருக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலாவது 7 வசனம் சொல்லுது, நான் தேவனுக்கு முழுமையாக கீழ்ப்படிய வேண்டும். தேவனிடத்துல ஒரு விசுவாசி எப்பொழுதும் முழுமையா கீழ்ப்படியணும், அதான் 7 வசனம். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்தது. பிரச்சனைக்கான தீர்வு வேணும் அப்படின்னா, சக மனுஷனுக்கு இடையே இருக்கிற பிரச்சனை, விசுவாச கணவன் விசுவாச மனைவி விசுவாச பிள்ளைகள் இடத்துல பிரச்சனை இருக்கு அப்படின்னா, அல்லது விசுவாச உறவுகளிடையே பிரச்சனை இருக்கு அப்படின்னா, அதுக்கான தீர்வுக்கு முதலாவது ஒவ்வொரு விசுவாசியும் தேவனிடத்தில் முழுமையாக கீழ்ப்படியுங்கள். கீழ்ப்படிதல் என்று பார்க்கும்போது நம்மை ஒருவருக்கு கீழாக கட்டுப்படுத்துதல், அதிகாரத்துக்கு உட்படுத்துதல். மனுஷன் அப்படிதான் படைக்கப்படுறது, தேவனுடைய நியதி அப்படிதான். எந்த மனுஷனும் சுயமா தன்னுடைய இஷ்டத்துக்கு எந்த வேலையும் செய்ய முடியாது. வேதத்துல பாத்தீங்க அப்படின்னா, மனிதன் படைக்கப்பட்டு அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டவனாக தான் தேவன் வச்சிருக்கிறார். ரோமர் 13 அதிகாரம் 1 வசனத்தை எடுத்துக்கோங்க. ரோமர் 13 அதிகாரம் 1 வசனம், எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன், ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை, உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலேயே நியமிக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்றார். தேவனாலேயே நியமிக்கப்பட்ட அதிகாரத்துக்கு நான் கீழ்ப்படியணும் சொல்றார். அதே போல 1 பேதுரு 2 அதிகாரம் 13 வசனத்தை பார்க்கும்போது, 1 பேதுரு 2 அதிகாரம் 13 வசனம் சொல்லுது, நீங்கள் மனுஷனுடைய கட்டளைகள் யாவற்றுக்கும் கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படிந்திருங்கள். தேவன் எப்படி ஒரு மனுஷனை வைத்திருக்கிறார், அந்த நியதியை பாருங்க. மேலான அதிகாரத்துக்கு கீழ்ப்படிந்தீர்கள் சொல்றாரு. இங்க பேதுருல பார்க்கும்போது, மனுஷனுடைய கட்டளைகள் யாவற்றுக்கும் கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படிந்திருங்கள் என்று சொன்னார். அதே போல 1 பேதுரு 5 அதிகாரம் 5 வசனத்தை பாருங்க. 1 பேதுரு 5 அதிகாரம் 5 வசனம், அந்தபடியே இளைஞர்களே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். திருச்சபையில சபையினுடைய மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள் என்று சொல்றேன். அதே போல எபேசியர் திருப்பிக்கோங்க. எபேசியர் 5 அதிகாரம் 21-22 வசனத்தை பார்க்கும்போது, தெய்வ பயத்தோடே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். விசுவாசிகளே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள் அப்படி சொல்லிட்டு, இன்னும் ஸ்பெசிஃபிக்காக 22 வசனம், மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள் என்று சொல்றேன். அடுத்த எபேசியர் 6 அதிகாரம் 1 வசனம், பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருங்கள் என்று சொல்றேன். அடுத்து மறுபடியுமாக 1 பேதுரு 2 அதிகாரம் 18 வசனம், வேலைக்காரரே உங்கள் எஜமானுக்கு பயந்திருங்கள் என்று சொல்றார். இப்ப தேவனை எப்படி ஒரு மனித குலத்தை எப்படி கட்டமைத்திருக்கிறார் என்று பாத்தீங்க அப்படின்னா, ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருக்கும்படியாகத்தான் சொல்லியிருக்கிறார். இப்ப அரசாங்கத்துக்கு கீழ்ப்படியணும், திருச்சபை கீழ்ப்படியணும், சக விசுவாசிகள் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படியணும், மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படியணும், பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியணும், வேலைக்காரன் எஜமானுக்கு கீழ்ப்படியணும், இதுதான் அமைப்பு. இப்ப இங்க யாக்கோபு 4 அதிகாரம் 7 வசனம் சொல்றார், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். இப்ப எல்லா விசுவாசிகளும் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். தேவனுக்கு கீழ்ப்படிவது மட்டும்தான் ஒரு ஞானமான காரியம், எதுவுமே ஞானமான காரியம் இல்லை. ஆனா வீழ்ச்சி என்ன செஞ்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, தேவனுக்கு கீழ்ப்படிவதை முடியாத காரியமாக்கிட்டு, ரோமர் 8 அதிகாரம் 7 வசனம் சொல்லுகிறது எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. இங்க என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் அன்வில்லிங்னஸ், விருப்பமற்று இருக்கிறான் மனுஷன். தேவனுக்கு கீழ்ப்படிவதற்கு விருப்பமற்று இருக்கிறான் மனுஷனால கீழ்ப்படிய முடியாது என்பது இல்ல, சரியா? மனுஷனால தேவனுடைய கட்டளை எல்லாம் கீழ்ப்படிய முடியாது என்பது அங்க ஒரு காரியம் இல்ல. அங்க கீழ்ப்படிய கூடாமலும் விருப்பமற்று இருக்கிறான் மனுஷன். அவன் ஏன் விருப்பமற்று இருக்கிறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரோமர் 10 அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. ரோமர் 10 அதிகாரம் 3 வசனத்தை பார்க்கும் போது, எப்படி என்றால், அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாது இருக்கிறார்கள். ஏன் அவனுக்கு விருப்பம் இல்லை, ஏன் மனுஷனுக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படினும் என்ற விருப்பம் இல்லை அப்படின்னா, அவன் தன்னுடைய சுய நீதியை தேடுகிறபடியால், சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் அவன் தேவனுக்கு கீழ்ப்படிய மாட்டான். மனுஷனுடைய வாழ்க்கை இப்படிதான். மனுஷனுக்கு வேதம் சொல்லியிருக்க காரியம், அதிகாரத்துக்கு கீழ்பட்டுருங்க, கணவன் மனைவிக்கு கீழ்பட்டுருங்க, விசுவாசிகளுக்கு கீழ்பட்டுருங்க, தேவனுக்கு கீழ்பட்டுருங்க. ஆனா வீழ்ச்சி என்ன செஞ்சு அப்படின்னா, தேவனுக்கு கீழ்ப்படிய விருப்பமற்ற ஒரு நிலையை உருவாக்கி இருக்கிறது. ஏன் அப்படின்னா, மனுஷன் அது மனுஷனுடைய சுயநீதியை நிலைநிறுத்த, நான் என்னுடைய நீதியை நான் நல்லவே நிரூபிப்பதற்காக தேவனுக்கு கீழ்ப்படியாம இருக்கிறான். நான் நினைப்பதுதான் சரி என்று எண்ணி, தான் நினைப்புதான் நீதி என்று எண்ணி தேவனுடைய நீதியை அவமாக்குகிறார். இதுதான் மனுஷனுடைய நிலைப்பாடு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எடுத்துக்கணும். நிறைய நேரத்தில் நான் நினைக்கிறதா சரி, நான் நினைக்கிறதா நீதி என்று சொல்லிட்டு தேவன் கொடுத்த நீதியை நீங்களும் நானும் அவமாக்குறோம். அதுக்கு ஒரு நம்ம ஜஸ்டிஃபிகேஷனுக்கு, அதை நியாயப்படுத்துவதற்கு ஒரு சில காரியங்களை சொல்லுவோம். இது எனக்கு தப்புன்னு படலை, அதனால நான் கீழ்ப்படியலை. இது எனக்கு என்னுடைய மனசாட்சிக்கு இது தப்புன்னு எனக்கு தோணவே இல்லை. இல்ல, தேவனுடைய நீதி கொடுக்கப்பட்டிருக்கிறது, தேவனுடைய நீதி தான் சரி, மனுஷனுடைய சுயநீதி ஒருபோதும் சரியானதல்ல. தேவனுடைய நீதி மட்டும்தான் பரிசுத்தமானது, அது சுத்தமானது. தேவனுடைய நீதியை மட்டும்தான் மனுஷன் பின்பற்றணும். விசுவாசியாக இருந்த போதிலும் விசுவாசி தேவனுடைய நீதியை பின்பற்றுபவனாக இருக்கணும். விசுவாசி தன்னுடைய சுயநீதியை பின்பற்றி போனால் அவன் பாவம் செய்கிறவனாக இருக்கிறான். மனுஷன் விசுவாசியுடைய நிலைப்பாடு இப்படிதான் இருக்கு. பாவத்தினால கரைபடிந்து இருக்கிற நீங்களும் நானும் தேவனுக்கு கீழ்ப்படிய விசுவாசிகளாக இருக்கும் போதே நான் விருப்பமற்றுதான் காணப்படுகிறேன். ஏன் இந்த இடத்துல யாக்கோபு மிக தெளிவா சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சக விசுவாசி இடத்துல பிரச்சனை வரும்போது முதலாவது நான் தேவனுக்கு கீழ்ப்படுகிறேனா என்பதை பாருங்க. கீழ்ப்படிதல் என்று பார்க்கும்போது அதிகாரத்துக்கு கட்டுப்படுதல், அதிகாரத்தில் இருப்பவருடைய சித்தத்திற்கு இணங்குதல், அதிகாரத்தில் இருப்பவர்களுடைய வார்த்தைக்கு இணங்கி வாழுதல். இப்ப நம்ம பார்க்கிறோம் விசுவாசியுடைய வாழ்க்கையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதிகாரியாக இருக்கிறார். அப்ப நான் கீழ்ப்படினும் அப்படின்னா தேவனுக்கு கீழ்ப்படினும், அதிகாரத்தில் இருக்கிற ஆண்டவருக்கு கீழ்ப்படினும், ஆண்டவருடைய சித்தத்திற்கு இணங்கி வாழணும். அவருடைய சித்தம் என்ன, தேவனுடைய சித்தம்னா என்ன, தேவனுடைய சித்தம் அவர் கொடுத்திருக்கிற அவருடைய வார்த்தை, இதுதான் அவருடைய சித்தம். அவருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படியுங்கள், அதான் சொல்றாரு, தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், முழுமையாக தேவனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படியுங்கள், வேதத்திற்கு கீழ்ப்படியுங்கள் என்று கூறுகிறார். இப்ப வேதத்துக்கு கீழ்ப்படியுங்கள் என்று கூறும்போது எனக்கு சாதகமா இருக்கிற காரியத்துக்கு கீழ்ப்படிந்துட்டு, எனக்கு ஒத்து வராத காரியம், எனக்கு கடினமா இருக்கிற காரியத்தை, அல்லது நான் இதை நடைமுறைப்படுத்த முடியாது என்ற காரியத்தை நிராகரிப்பது கீழ்ப்படிதல் அல்ல. மறுபடியும் சொல்றேன், தேவனுக்கு வேதத்திற்கு கீழ்ப்படிதல் என்று சொல்லும் போது எனக்கு சாதகமா இருக்கிற காரியத்துக்கு கீழ்ப்படிதல் மட்டும் கீழ்ப்படிதல் அல்ல. இல்ல இந்த காரியம் ஒத்து வராது, இல்ல இந்த காரியம் எனக்கு கடினமா இருக்குது, இந்த காரியத்தை நடைமுறைப்படுத்துவது இன்னைக்கு இருக்கிற உலகத்துல சாத்தியமற்றது என்று நினைத்து அதுக்கு கீழ்ப்படியாமல் இருப்பது பாவம். இப்ப நான் கீழ்ப்படியணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, முழுமையான வேத சத்தியத்திற்கு, அதனுடைய கட்டளைகளுக்கு, இந்த சமூகம் எதிர்த்தாலும், என்னை சூழ்ந்திருக்கிறவர்கள் எதிர்த்தாலும், நான் தேவனுக்கு கீழ்ப்படிவதுதான் உண்மையானது, அதுதான் நீதியானது. இன்னைக்கு நிறைய நேரத்துல நம்மளுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட என்ன கொண்டிருக்கிறோம் அப்படின்னா, வேதத்தெல்லாம் முழுமையெல்லாம் கை கொள்ள முடியாது, வேதத்தெல்லாம் முழுமையெல்லாம் நடைமுறைப்படுத்த முடியாது, அது பேர் கீழ்ப்படிதல் கிடையாது. ஒரு விசுவாசி அப்படின்னு பார்க்கும்போது அந்த முழு வேத சத்தியத்திற்கும் தேவன் கொடுத்த முழு கட்டளைகளுக்கும் கீழ்ப்படியணும். எல்லா சூழலிலும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படினும், எல்லா சூழலிலும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய இணங்க வேண்டும். அது என்னால ஒத்துக்கொள்ள முடியிற காரியனாலும் சரி, ஒத்துக்கொள்ள முடியாத காரியனாலும் சரி, அது கஷ்டமான காரியனாலும் சரி, இந்த உலகத்தால அங்கீகரிக்கப்படாத காரியம்னாலும் சரி, அல்ல இந்த உலகத்துக்கு இது ஒத்து வராத காரியம்னாலும் சரி, நான் வேதத்துக்கு தான் கீழ்ப்படினுமே தவிர இந்த உலகத்துக்கு கீழ்ப்படிய கூடாது. ஏன் பிரச்சனை வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வேதத்தை விட்டுட்டு உலகத்தினுடைய காரியத்துக்கு இணங்கி போறதுனாலதான் என்னுடைய வாழ்க்கையில பிரச்சனை வருது. நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் ஒரு காரணத்தை யோசித்து பாருங்க, ஏன் இந்த பிரச்சனை என்னுடைய வாழ்க்கையில வந்துச்சு, ஏன் என்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட நிலையில இங்க இருக்கிறேன். அதுக்கோட ரூட் காஸ் பாத்தீங்க அப்படின்னா, நீங்க வேதத்திற்கு கீழ்படியாமல் இந்த உலகத்தோடு இணங்கி போயிருப்பீங்க, இந்த உலகத்தோடு ஒத்து போயிருப்பீங்க. அதனாலதான் அது உங்களுக்கு பிரச்சனையா வருது. அப்படி பிரச்சனையில் இருக்கும் போது இங்க என்ன சொல்றாரு என்று பாத்தீங்க அப்படின்னா, வேதத்திற்கு முழுமையாக கீழ்படியுங்க. இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்மளுடைய எண்ணம் வேதத்திற்கு கீழ்படிய முடியாது என்று இருக்கிறது. இல்ல, விசுவாசி எப்படி வாழ்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு குழந்தைகள் 5 அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 2 Corinthians 5:6 சொல்லுது, நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். நம்ம தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். தரிசித்து அப்படின்னு பார்க்கும் போது நான் அதை பார்த்து அல்லது அனுபவித்து லாஜிக்கலா திங்க் பண்ணி அதுக்கப்புறம் நான் இதுக்கு கீழ்ப்படியலாமா வேணாமா என்பது விசுவாச வாழ்க்கை அல்ல. விசுவாசித்து வாழுதல் என்று பார்க்கும்போது வேதம் கொடுத்திருக்க சத்தியத்தை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டு அது இந்த உலகத்துல நடைமுறைப்படுத்த முடியும் படுத்த முடியாதல என்றெல்லாம் சிந்திக்காமல் அதற்கு கீழ்ப்படிந்து வாழுதல் தான் விசுவாசித்து வாழுதல். அப்படிதான் எபிரேயர் 11 சொல்லப்பட்ட ஒவ்வொரு விசுவாச தகப்பனும் வாழ்ந்தான். நீங்க நிறைய நேரத்தில் நம்ம கீழ்ப்படிவதற்கு லாஜிக் யோசிச்சுட்டு இருக்கோம். லாஜிக்கலா யோசிச்சு பார்த்தா இந்த இடம் இடிக்குதே, அதனால அதை நம்ம தள்ளி வச்சிருவோம். இந்த உலகத்துக்கு இது இது ஒத்து வராதே, அதனால இங்க காம்ப்ரமைஸ் பண்ணிக்குவோம். இதுதான் இன்னைக்கு விசுவாசினுடைய வாழ்க்கையா இருக்கு. அது பேரு தேவனுக்கு கீழ்ப்படிதல் இல்ல, அது பேரு கீழ்ப்படிதல் இல்ல. யாக்கோபு மிக தெளிவா சொல்றார், ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். தேவனுக்கு மனுஷனுடைய அந்த தன்மை தேவனுக்கு கீழ்ப்படிய விருப்பம் இல்லாதது. தேவன் உங்களை என்னை ரசித்திருக்கிறார் என்று பார்க்கும்போது தேவனுடைய நீதியை கொடுத்திருக்கிறார். அந்த தேவனுடைய நீதியை பெற்ற மனுஷன் தேவனுக்கு முழுமையாக கீழ்ப்படிய தன்னை அர்ப்பணிக்க வேண்டும். அப்படிப்பட்ட மனுஷன் அப்படிப்பட்ட மனுஷன் தான் தேவனிடத்துல சரியா இருக்க முடியும். அப்படிப்பட்ட மனுஷன் தான் ஆவிக்குரிய விபச்சாரம் செய்யாத மனுஷனா இருக்கலாம். அப்படிப்பட்ட மனுஷன் இடத்துல தான் தேவன் அன்பா இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில நான் வேதத்துக்கு எவ்வளவு தூரம் கீழ்ப்படிந்திருக்கேன், நீங்களும் நான் எவ்வளவு தூரம் வேதத்திற்கு முழுமையாக கீழ்ப்படுகிறோம், அல்ல எவ்வளவு தூரம் இந்த உலகத்தோடு நான் காம்ப்ரமைஸ் பண்றேன், அல்ல எவ்வளவு தூரம் இதெல்லாம் செய்ய முடியாதுன்னு என்று நினைத்து வேதத்தை நான் நிராகரிக்கிறேன். விசுவாசிகள்கிட்ட பேசிக்கொண்டிருக்கிறார் யாக்கோபு. அப்படி நான் வேதத்தை நிராகரிச்சேன் அப்படின்னா, வேதத்துக்கு நான் கீழ்ப்படிய முடியாது அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா, ரோமர் 8 சொல்ல மாதிரி நான் மாம்ச சிந்தை உடையவன், மாம்ச சிந்தை உடையவன், வேதத்திற்கு கீழ்ப்படிய விருப்பமற்று இருக்கிறவன், வேதத்திற்கு கீழ்ப்படிய விருப்பமற்று இருக்கிறவன் அவன் அவிசுவாசியாக இருக்கிறான். நம்முடைய வாழ்க்கையை நிதானித்து பாருங்களேன், எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன், எவ்வளவு தூரமா நான் தேவனுக்கு கீழ்ப்படுகிறேன், எவ்வளவு தூரமா வேதத்தை நான் உயர்த்தி பிடிக்கிறேன். தேவன் கொடுத்த அந்த வார்த்தையும் தேவனுடைய சித்தத்திற்கும் தேவன் தான் ஆண்டவர் என்று சொல்லும் போது அந்த விசுவாசத்துக்கும் ஏற்ப நான் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை சிந்தித்து பாருங்க. 2:8 பாத்தீங்கன்னா அடுத்து சொல்றாரு, தேவனிடத்துல சரியா இருக்கும்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவனிடத்தில் சேருங்கள். விசுவாசிட்ட பேசுறார், இது அவிசுவாசிய குறிச்சு பேசல, விசுவாசிட்ட கூறுறார். ஏன்னா அவிசுவாசி ஒருபோதும் தேவனிடத்துல வரமாட்டான், அவன் ஒளிய பகைக்கிறான், அவன் இருள இருக்க விரும்புவான். அதனால இங்க விசுவாசிட்ட பேசுறார், விசுவாசிகளே தேவனிடத்துல சேருங்க. இப்ப விசுவாசி ஆவிக்குரிய விபச்சாரம் செய்கிறவனா இருக்கிறனால, விசுவாசி ஆவிக்குரிய விபச்சாரத்துல ஈடுபடுறதுனால அவன் தேவனை விட்டு விலகும் அபாயத்தை பெற்றிருக்கிறான், தேவனுடைய உறவிலிருந்து தள்ளி போகும் அபாயத்தை பெற்றிருக்கிறான். எப்படி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அதான் 4 சொல்லுது, இச்சைனால, தொடர்ச்சியான சண்டைனால, தொடர்ச்சியான வாக்குவாதங்களால, தொடர்ச்சியான பிரச்சனைகளால அவன் தேவனுடைய உறவிலிருந்து பின்வாங்கி கொண்டே போயிட்டு இருக்கான். அதான் தேவனை விட்டு வழி விலகுகிறான் மனிதன். கோபமான மனிதன், சண்டை போடுகிற மனிதன் ஒருபோதும் தேவனோடு இணைந்திருப்பவன் இல்லை. சண்டை போடுற மனுஷன், கோபப்படுற மனுஷன் தேவனோடு இணைந்திருக்கிற மனிதன் இல்லை. கோபப்படுற மனுஷன், சண்டை போடுற மனுஷன், பெருமை உள்ளவ இச்சிக்கிற மனுஷன் அவன் தேவனை விட்டு தூரமாக இருக்கிற மனுஷன், தேவனுடைய சமூகத்தில் தேவனோடு நெருக்கமான உறவில் இல்லாத மனுஷன். என்னோட வாழ்க்கையில கோபம் இருக்குதா? ஆபத்து. என்னுடைய வாழ்க்கையில தொடர்ச்சியான சண்டை இருக்குதா? என்னுடைய வாழ்க்கையில யுத்தங்கள் இருக்குதா? என்னுடைய வாழ்க்கையில சக மனிதர்களுடைய சமாதானம் இல்லாம இருக்கிறேன் அப்படின்னா ஆபத்து. என்னுடைய வாழ்க்கையில நான் தேவனை விட்டு ரொம்ப தூரத்துல இருக்கேன். ஏன்னா மத்தையோ எடுத்துக்கோங்க, மத்தையோ 5:23 பாருங்க. மத்தையோ 5:23 சொல்லுது, ஆகையால் நீ வழிபீடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில், அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. காணிக்கையை செலுத்த வரும்போது, தேவனிடத்துல வரும்போது நீ சமாதானம் இல்லாமல் வராத, சக மனுஷனோடு சமாதானம் இல்லாமல் தேவனுடைய சமூகத்துக்கு வராத. இங்கதான் சொல்றாரு இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்துல, தேவனிடத்துல சமாதானம் பெற்றிருக்கிறேன், ஆனா சக மனுஷன்கிட்ட சமாதானம் இல்லைன்னு எந்த விசுவாசியும் சொல்ல முடியாது. ஒரு சகோதரன் இடத்துல உனக்கு குறைவு உண்டு என்று நீ நினைச்சா, உன்னுடைய காணிக்கையை அங்கேயே வச்சுட்டு போய் ஒப்புரவாகிட்டு வந்து காணிக்கையை செலுத்து என்று சொல்றார். ஒப்புரவாகிட்டு தேவனுடைய சமூகத்துக்கு வா என்று சொல்றார். இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, நான் தேவனிடத்துல நெருங்கி ஜீவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய இருதயத்துல வைராக்கியத்தையும் கோபத்தையும் ஒப்புரவாகாத தன்மையை பெற்றிருக்கிறோம். மனுஷனுடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கு. தேவனோடு நான் ஐக்கியத்துல இருக்கிறேன், நான் நல்லா வேதம் வாசிக்கிறேன், நான் நல்லா ஜபிக்கிறேன், நான் நல்லா ஆவிக்குரிய வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிட்டு என்னுடைய இருதயத்துல வைராக்கியத்தையும் கோபத்தையும் வீண்வம்பையும் நான் வைத்துக் கொண்டிருந்தேன் அப்படின்னா, நான் தேவனோடு நெருங்கி ஜீவிக்கல. தேவனோடு நல்ல ஐக்கியம் இல்லா, நல்ல மனிதனோடு நல்ல ஐக்கியம் இல்லாத மனிதன் தேவனோடும் ஐக்கியம் இல்லாத மனிதன். மனிதனோடு நல்ல ஐக்கியம் இல்லாத ஒரு மனுஷன், சக விசுவாசியோடு ஒப்புரவாகாத மனுஷன், சக விசுவாசியோடு சமாதானம் இல்லாத ஒரு மனுஷன், கணவன் மனைவிக்கு இடையே சமாதானம் இல்லாம சண்டை போட்டுட்டு கோபிச்சுட்டு அவன் வெறுப்பை காட்டிட்டு வன்மமா பேசி கொண்டிருக்கிற மனிதன் ஒருபோதும் தேவனோடு ஐக்கியத்தில் இருக்க மாட்டான், ஒருபோதும் தேவனோடு நெருங்கி ஜீவிக்க மாட்டான். இப்படிப்பட்ட மனிதனை மறந்திருந்து அதான் யாக்கோபு சொல்றாரு. யாக்கோபு தேவனிடத்துல சேருங்க அப்படின்னு சொல்லும்போது இதுதான் சொல்றாரு. தேவனிடத்துல சேரணும் அப்படின்னா அந்த கான்டெக்ஸ்ட் மூலமா பார்க்கும்போது, சண்டை இல்லாம சமாதானத்தோடு இருக்கிற மனுஷன் தான் தேவனிடத்துல சேர முடியும். இப்போ விசுவாசிகள் தேவனிடத்துல சேரணும் அப்படின்னா, முதலாவது சக மனிதன்றதை ஒப்புரவாகணும், சக மனிதனிட்ட இருக்கிற பிரச்சனைக்கு தீர்வு காணுங்க, சக மனுஷனை நேசிங்க, சக மனுஷனை விசுவாசியா பாவித்து கிறிஸ்து உங்களை மன்னித்தது போல மன்னிங்க. அப்படி என்னையால மன்னிக்க முடியாது, நான் கோபக்காரன் தான், அவன் செஞ்சதுதான் தப்பு, என்னையாலாம் மனசு இறங்க முடியாது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, நீங்க தேவனோடு சரியான உறவில் இல்லை. தேவனோடு சரியான உறவில் இல்லாமல் திருவிருந்திலும் அவருடைய சமூகத்திலும் எப்படி நான் உட்கார முடியும், திருவருந்திலும் அவருடைய சமூகத்திலும் எப்படி நான் சமாதானமா இருக்க முடியும், அப்படி இருக்க முடியாது. இந்த இடத்துல பார்க்கும்போது தேவனிடத்தில் சேருங்கள், அடுத்து சொல்ற வார்த்தை ஒரு வாக்குதத்தம், அப்பொழுது அவர் உங்கள் இடத்தில் சேருவார். நான் மனம் திரும்பி ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, இப்படிப்பட்ட வைராக்கியத்திலையும் கோபத்திலும் இருந்தேன், சக மனுஷனுடைய வாழ்க்கையில நான் பிரச்சனையா இருந்தேன், பிரச்சனையை கொடுக்குறேன், இல்ல பிரச்சனையை நான் அதிகமா பெற்றுக் கொண்டிருக்கிறேன், ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, நான் போய் ஒப்புரவாகிறேன் என்று சொல்லி அவர் இடத்துல வரும்போது அங்க ஒரு பெரிய வாக்கு தத்தத்தை விசுவாசியை கொடுத்திருக்கிறார், அவர் உங்கள் இடத்தில் சேருவார். அது டெஃபினேட்டா இருக்கு, அதுக்கு நிச்சயமாக தேவன் செயல்படுத்துவார். அந்த இருதயத்தை பெற்றுக் கொள்ளும் போது எப்படி நான் போய் ஒப்புரவாகுது என்ற தயக்கத்தை தேவன் உடைத்து அங்க ஒப்புரவாகுதலை நடைமுறைப்படுத்துகிறார். வேத விசுவாசிகளிடையே நம்ம தொடர்ச்சியை நம்ம பார்க்க வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, தொடர்ச்சியான சமாதானமும் ஐக்கியமும் வளர்ந்து கொண்டே இருக்கணும். சபையில ஒரு ஜபம் தொடர்ச்சியா காணப்படணும். பிரச்சனை இருக்குதோ இல்லையோ எதுக்கு அப்படின்னா, திருச்சபை விசுவாசிகள் ஒற்றுமையிலும் சமாதானத்திலும் ஐக்கியத்திலும் வளர்வதற்கு. குடும்பத்துல தொடர்ச்சியான ஜபம் இருக்கணும். எதுக்கு அப்படின்னா, கணவன் மனைவி பிள்ளைகள் தொடர்ச்சியான அன்பிலும் சமாதானத்திலும் ஐக்கியத்திலும் வளர்வதுக்கு. சண்டை போட்ட அன்னைக்கு மட்டும் ஆண்டவரே சமாதானத்தையும் ஐக்கியத்தையும் தாங்க என்ற ஜபம் இல்ல, தினந்தோறுமான ஜபம், அனுதின வாழ்க்கையில என்னுடைய ஜபம், ஆண்டவரே குடும்பத்துல சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஐக்கியத்தையும் ஒப்புரவாகுதலையும் பெருக பண்ணுங்க. திருச்சபைக்காக ஜபிக்கும் போது அப்படிதான் ஜபிக்கணும். பிரச்சனை இருக்கோ இல்லையோ அனுதின ஜபத்துல தேவனை திருச்சபை விசுவாசிகளுக்கு இடையே அன்பையும் ஐக்கியத்தையும் ஒற்றுமையும் சமாதானத்தையும் பெருகும்படியாக செய்யும் என்று அனுதினமாக ஜபிக்க வேண்டும். அப்போ மட்டும்தான் விசுவாசிகள் தேவனிடமாக நெருங்கி வாழ முடியும். அடுத்த மூன்றாவதாக பார்க்கும்போது 10 வசனத்துல பாருங்க, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். தேவனுக்கு முன்பாக நான் எப்படி சரியா வாழணும்னா, முதலாவது நான் தேவனுக்கு கீழ்ப்படிய வேணும், ரெண்டாவது நான் தேவனிடத்துல சேரணும், மூன்றாவது பாத்தீங்க அப்படின்னா அங்க சொல்லப்பட்ட வார்த்தை கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படும். பெருமை உள்ள இருதயம் கீழ்ப்படியாது, பெருமை உள்ள இருதயம் எல்லா உறவுகளையும் உடைக்கும். அதனாலதான் இங்க சொல்றாரு தாழ்மைப்படுங்க. பெருமை உள்ள இருதயம் ஒருபோதும் தேவனுக்கு கீழ்ப்படியாது. கீழ்ப்படியாத இருதயம் எப்பொழுதும் உறவுகளை உடைத்து கொண்டேதான் இருக்கும். அதனாலதான் இங்க சொல்றார், யாக்கோபு சொல்றார், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுத்துங்க. தாழ்மைப்படுத்துதல் தான் விசுவாசனுடைய அடிப்படை குணாதிசயம். அது வேதம் முழுக்க போதிக்கப்பட்டிருக்கு. யோபு திருப்பிக்கோங்க, யோபு 42 அதிகாரத்தை திருப்பிக்கோங்க. யோபு 42:6, ஆகியால் நான் என்னை அருவறுத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்றான். யோபு சொல்றான், தேவனுடைய மேன்மையான ஆலோசனையும் மேன்மையான செயல்களையும் கிரியைகளையும் தேவன் விவரித்த போது தேவனுக்கு முன்பாக அவன் சொல்ற ஒரு காரியம், ஆகையால் நான் என்னை அருவறுத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்று. சங்கீதம் 34 திருப்பிக்கோங்க, சங்கீதம் 34:18 பாருங்க. நொறுமுண்ட இருதயம் உள்ளவருக்கு கர்த்தர் சமமா இருந்து நறுமுண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். தாழ்மப்படும் போது நொறுகுண்ட இருதயம் உள்ளவர்கள் கர்த்தர் சமமா இருக்கிறார் என்று. சங்கீதம் 51 திருப்பிக்கிறேன், சங்கீதம் 51:17, தேவனுக்கு இருக்கும் பலிகள் நொறுகுண்ட ஆவிதான், தேவனே நொறுகுண்டதும் நறுகுண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். எப்படிப்பட்ட இருதயத்தை அவர் புறக்கணிப்புதல் என்று பாருங்க. நீதிமொழிகள் 29 திருப்பிக்கொள்ளுங்க, நீதிமொழிகள் 29:25, மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கனியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். கர்த்தரை நம்புகிற மனுஷன் உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுகிறவனாக இருக்கிறான். அதே போல ஏசாயா 57 அதிகாரத்தை திருப்பிக்கொள்ள, ஏசாயா 57:15 பாருங்க. நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாம் உள்ளவராகிய மகத்துவமும் உன்னதமானவர் சொல்கிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதுக்கும் நொறுங்குண்டவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதுக்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவியில் உள்ளவர்களிடத்தில் வாசம் பண்ணுகிறேன் என்று சொல்கிறார். அதே போல ஏசாயா 66 திருப்பிக்கணும், 66:2 வசனத்தினுடைய பின்பகுதி, ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்கிறவனை நோக்கி பார்ப்பேன் என்று சொல்றார். அதே போல நம்ம புதிய ஏற்பாட்டில் லூக்கா எடுத்துக்கோங்க, லூக்கா 14:16, லூக்கா 14:11 வசனம், தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று சொல்லுது. அதே வசனம் தான் லூக்கா 18:14 சொல்லுது. அதே போல 1 பேதுரு 5:6 வசனத்தை பாருங்க, ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். அது அடுத்த 5 வசனத்தினுடைய பின்பகுதியை பார்க்கும்போது பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறார். இதனுடைய இன்னும் பெரிய எக்ஸாம்பிள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிலிப்பியர் 2 இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையை பவுல் சொல்றார். இயேசு கிறிஸ்து மகிமையை வெறுத்து தன்னை அடிமையாக்கி மனுஷ சாயலாகி இந்த உலகத்துல வந்தார். அப்படிப்பட்ட தாழ்மையான அந்த இயேசு கிறிஸ்துவை எல்லா நாமத்துக்கும் மேலாக தேவன் அவரை உயர்த்தினார். எல்லா நாவும் அவருடைய நாமத்தை உச்சரிக்கும்படியாக, எல்லா முழங்காலும் அவருக்கு முன்னாடி முடங்கும்படியாக செய்தார். வேதத்தினுடைய அடிப்படை குணாதிசயம் ஒரு விசுவாசியை எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்படுதல். கடினமான இருதயம் உள்ளவன் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்பட மாட்டான். கடினமான இருதயம் உள்ளவர் கல்நெஞ்சக்காரன் ஒருபோதும் தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்பட மாட்டான். தேவதூதர்கள் தேவனுக்கு முன்பாக தங்களை தாழ்மைப்படுத்தினார்கள். ஏசாய 6 அந்த கேருபீன்களும் சேராபீன்களும் தங்களுடைய செட்டைகளால் தங்களுடைய முகத்தை மூடிக்கொண்டு தேவனை பார்க்க முடியாமல் அவருடைய சமூகத்தில் தாழ்மைப்பட்டு, நீர் பரிசுத்தர் 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 என்றார். அப்படியே கீழே அந்த 6:5 வசனத்துல பார்க்கும்போது ஏசாயாக்கு தேவன் தன்னை வெளிப்பட்ட போது அவன் சொல்றான், நான் அசுத்த உதடுள்ள ஒரு மனுஷன். தேவனை தரிசிக்கிற மனிதர்கள் எல்லா மனிதர்களும் தன்னை தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்படுத்துறாங்க. நம்ம யோபு 42:6 வசனம் சொல்லுது, நான் என்னை வெறுத்து நான் அருவறுத்து நான் மனஸ்தாபப்பட்டு தூளிலும் சாம்பலும் உட்காறேன். ஏன் அப்படின்னா, தேவன் தன்னுடைய மகிமையான குணாதிசயத்தையும் தன்னுடைய மகிமையான கிரியையும் யோபுக்கு விவரித்து சொன்னார். தேவனை தரிசித்த மனுஷன், தேவனுடைய குணாதிசயத்தை பார்த்த மனுஷன் தன்னை தாழ்மப்படுத்தினான் என்று பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 1 திருப்பிக்கும், வெளிப்படுத்தல் 1:17 வசனத்துல, நான் அவரை கண்டபோது செத்தவனை போல் அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அங்க யோவான் சீசன் இயேசு கிறிஸ்துவை பார்த்தபோது, அவரை கண்டபோது, அவருடைய பாதத்துல செத்தவனை போல விழுந்து என்ன சொல்லுது, நான் தேவனை பார்த்த உடனே, தேவனை அறிந்த உடனே, தேவனுடைய குணாதிசயங்களை தெரிந்த உடனே செத்தவனை போல என்னை நான் தேவனுடைய சமூகத்துல தாழ்மைப்படுத்தினேன். தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்படுத்துவது விசுவாசியின் அடிப்படை குணாதிசயம். அந்த தாழ்மை எப்ப வருது, நம்ம வாசி கேட்ட எல்லா பகுதியிலையும் பார்க்கும்போது தேவனுடைய மகிமையை உணரும் போது, தேவனை அறியும் அறிவை அடையும் போது, தேவனை அறியும் அறிவில் வளரும் போது மனுஷன் தன்னை தாழ்மைப்படுத்துகிறான். சூரியன் உதைக்கும் போது எப்படி நட்சத்திரம்லாம் மங்கி போதோ, அதே போல தேவனுடைய அறிவில் வளரும் போது மனுஷனுடைய பெருமைகள் உடைக்கப்படும். சூரியன் உதைக்கும் போது எல்லா ஸ்டார்ஸும் மங்கி போயிடும், ஏன்னா அதோடைய மகிமை பெருசு. அதே போல தேவனுடைய அறிவில் வளரும் போது, தேவனை பற்றிய அறிவில் நாம் வளரும் போது மனுஷனுடைய பெருமைகள் உடைக்கப்படும். பிரச்சனைகளுக்கான தீர்வு நான் தேவனுடைய சமூகத்தில் வரணும், தேவனுடைய சமூகத்தில் வரணும்னா நான் அதனை தாழ்மைப்படுத்தணும். தாழ்மைப்படுத்தணும் அப்படின்னா நான் தேவனை அறியும் அறிவில் வளர வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் பெருமை இருக்கு, என்னுடைய வாழ்க்கையில் நான் பெருமையா நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில தாழ்மை இல்லை, ஏன் என்ன தேவனுடைய சமூகத்தில் நான் என்னை தாழ்த்துவது இல்லை, ஏன் நான்தான் பெரியவன் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். ஏன் அப்படின்னா நீங்க இன்னும் தேவனை அறியவில்லை, அவரை பற்றி அறியும் அறிவுல வளரவில்லை. வாசிக்கு கேட்ட எல்லா வேத பகுதியிலையும் தீர்க்கதரிசினாலும் சரி, தனிப்பட்ட மனுஷனாலும் சரி, தாவீதனாலும் சரி, சங்கீதக்காரனாலும் சரி, நீதிபதிகள் சொன்ன சாலமோனாலும் சரி, அவருடைய பெருமைகள்லாம் உடைக்கப்பட்டு தேவனிடத்துல தன்னை தாழ்த்தினார்கள். பேதுருவை பாருங்க, அவர் இயேசு என்று சொன்னவுடனே அவன் கடல்ல விழுந்துட்டான். அடுத்து பார்க்கும்போது அவர் சுகப்படுத்தும் போது பிசாசுகள் அவருடைய இடத்துல ஓடி வந்து அவருடைய பாதத்துல விழுந்தாங்க. ஜனங்கள் அவருடைய பாதத்துல வந்து விழுந்தா, மரியாள் அவருடைய பாதத்துல வந்து விழுந்தா. ஏன், இனி மனித தேவன் யார் என்பதை உணர்ந்தா. அவருடைய இயேசுடைய பாதத்துல அந்த 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 சென்ட ஊத்தும் போது அவருடைய தலை முடியினால் அவருடைய பாதத்தை ஏன் தொடச்சாதுன்னா, என்னை மனித தேவன் யார் என்பதை உணர்ந்தனால்தான் தாழ்மையாய் அவருடைய பாதத்தொண்டையில் இருந்தார். இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில தாழ்மை இல்லை, இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில பெருமை இருக்கு, இன்னைக்கு நான் தான் பெரியவன் என்ற உணர்வு இருக்கு. ஏன்னா என்னுடைய தேவன் யார் என்ற உணர்வு எனக்கு இல்லாதனால்தான், என்னை மீட்ட தேவன் யார் என்ற உணர்வு இல்லாதனால்தான் நான் பெருமை உள்ள ஒரு மனுஷனா இருக்கிறேன். அந்த பெருமை இருக்கிறனால்தான் கீழ்ப்படிய மாட்டேன், அந்த பெருமை இருக்கிறதுனால கீழ்படியாதனால தான் தேவனிடத்துல சேர மாட்டேன். பிரச்சனைக்கான தீர்வு பாருங்க, பிரச்சனைக்கான காரணத்தையும் பாருங்க. பிரச்சனைக்கான காரணம், சக மனுஷன்கிட்ட இருக்கிற பிரச்சனைக்கான காரணம் நான் தான். ஏன்னா தேவனை பற்றும் அறிவுல நான் இன்னும் வளரவில்லை. நான்காவதாக பிரச்சனைக்கான தீர்வு பெறணும் அப்படின்னா நான் தேவனுடைய சமூகத்துல சரியா இருக்கு. தேவனுடைய சமூகத்துல சரியா இருக்கும்னா என்ன செய்யும், யாக்கோபு 4:7 பின்பகுதி சொல்லுது, பிசாசுக்கு எதிர்த்து நிறுங்கள். தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லும் போதே அதுக்கு அடுத்து என்ன சொல்றாரு என்று பாத்தீங்கன்னா, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லும் போது அவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு இருங்கள். அடுத்து இங்க பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று சொல்லும் போது பிசாசின் அதிகாரத்துக்கு எதிர்த்து நில்லுங்கள். எதிர்த்து நில்லுங்கள் என்ற வார்த்தை எதெல்லாம் பொருள்படுத்துது, அவன் எதிரி, அவனுக்கு விரோதமா போராடு, அவனுடைய ஆலோசனைக்கு எதிரான முடிவுகளை எடு, அதுதான் அங்க பொருள். எதிர்த்து நில்லு அப்படின்னு சொல்ல அவன் எதிரி, அவனுக்கு விரோதமா சண்டை போடுங்க, அவனுடைய ஆலோசனைக்கு விரோதமாக எதிரான முடிவுகளை எடுங்கள். அவனுடைய ஆலோசனைக்கு விரோதமான முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னா, எனக்கு இச்சையான பாவம் வரும்போது எனக்கு இச்சை அடக்கம் வேணும், எனக்கு அவிசுவாசம் வரும்போது எனக்கு விசுவாசம் வேணும், அவன் என்ன பாவத்துக்கு நேரா வழி நடத்தும் போது என்னுடைய வாழ்க்கையில பரிசுத்தம் வேணும். இப்ப பிசாசுக்கு எழுத்து நிலுங்கள் என்று சொல்லும் போது லிட்டரலா ஃபேஸ் டு ஃபேஸ் இல்ல, என்னுடைய வாழ்க்கையில பாவ சோதனைகள் வரும்போது, பிசாசினுடைய அதிகாரத்திலிருந்து என்னுடைய வாழ்க்கையில் நான் பாவ சோதனைகளால போராடும் போது, என்னுடைய வாழ்க்கையில இச்சையா கொடுக்கும் போது இச்சையடைக்கத்தை பெற்றுக் கொள்ளுங்கள், என்னுடைய வாழ்க்கையில அவிசுவாசத்தையும் சந்தேகத்தையும் கொடுக்கும் போது விசுவாசத்தை பெற்றுக் கொள்ளுங்கள், என்னுடைய வாழ்க்கையில பாவ வழிகளுக்கு நேராக பாவ ஆலோசனைக்கு நேராக என்னை வழி நடத்தும் போது பரிசுத்தத்தை தேர்வு செய்யுங்கள். இதுதான் பிசாசுக்கு ஏற்று நில்லுங்கள். அதனாலதான் நம்ம 1 Cor 6:3 தீமோத்தேயுலையும் பார்க்கும்போது என்னுடைய பாவ வழிகளை விட்டு விலகி ஓடு என்று சொல்ற, விலகி ஓடு அப்படின்னு பார்க்கும்போது வேதபூர்வமான முடிவுகளை எடுங்கள், பரிசுத்தமான முடிவுகளை எடுங்கள், தேவனுடைய கட்டளைகளை சார்ந்து அதை பற்றி கொண்டு அதை நடைமுறைப்படுத்துங்கள். இப்ப பிசாசுக்கு எதிர்த்து நில்லை என்று சொல்லும் போது பாவத்தை விட்டு விலகு, பாவத்தை விட்டு தொடர்ச்சியா விலகும் போது பிசாசு நம்மை விட்டு ஓடி போறான். ஏன் என்னுடைய வாழ்க்கையில நான் பாவ ஏன் என்னுடைய வாழ்க்கையில பாவம் அதிகரிச்சு இருக்கு அப்படின்னா நான் பாவத்தை எதிர்ப்பதில்லை, அதனால பிசாசு என்னுடைய வாழ்க்கையில அட்வான்டேஜ் எடுத்துட்டு இன்னும் கூடுதலான பாவத்தையும் இன்னும் கூடுதலான இச்சையும் எனக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறான். என்னுடைய வாழ்க்கையில இச்ச பெருகுது, என்னுடைய வாழ்க்கையில பாவகரமான காரியங்கள் பெருகுது, என்னுடைய வாழ்க்கையில உலக சிநேகம் பெருகுது அப்படின்னா நான் பிசாசுக்கு எதிர்த்து நிற்காம அவனுடைய அதிகாரத்துக்கு எழுத்து நிற்காம நான் கொஞ்சம் டைம் எடுக்கிறேன் எழுத்து நிற்க, அவன் அந்த டைமை தான் அட்வான்டேஜா யூஸ் பண்ணி அதை உங்களை காம்ப்ரமைஸ் பண்ண வைக்கிறான். பாவத்துக்கு நோ காம்ப்ரமைஸ், நாளைக்கு மனம் திரும்பிடலாம் என்பது இல்லை, நாளைக்கு எழுத்துக்கலாம் இன்னைக்கு ஒரு நாள் செஞ்சுக்கலாம் என்பது இல்லை, இன்னைக்கு ஒரு நாள் இப்படி வாழ்ந்துட்டு நாளைக்கு மாறிக்கலாம் என்பது விசுவாச வாழ்க்கை அல்ல. பாவத்துக்கு எதிரா, இச்சைக்கு எதிரா, பரிசுத்த வாழ்க்கைக்கு எதிரா எப்போதும் காம்ப்ரமைஸ் இல்லாம தொடர்ச்சியான போராட்டத்தோடு தொடர்ச்சியான யுத்தத்துக்கு நான் என்னை தயார் செய்ய வேண்டும். அதான் விசுவாசியுடைய வாழ்க்கை. நம்ம அதுக்கு நம்ம வழி கொடுக்கறதுனாலதான் பிசாசினுடைய பிசாசின் அந்த காரியத்தை சிந்தனைய இன்னும் அதிகரிச்சு இன்னும் அதிகமா பாவத்துக்கு நேராக வழி நடத்துகிறவனா, பாவத்துக்கு எதிராக போராடுறோமா, பாவத்துக்கு எதிராக எவ்வளவு தூரம் போராடி இருக்கோம். நம்ம செய்யறது பாவம் நிறைய தடவை நம்மளுக்கு தெரியும், தெரிஞ்சு இன்னும் எவ்வளோ பாவத்தை மனம் திரும்பாம கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறோம். நிறைய பாவத்தை அல்லது எந்த பாவத்தையும் நான் இன்னும் தடை பண்ணாம என்னுடைய வாழ்க்கையில அது ஃப்ரீ ஃப்ளோயிங்காக இருக்கு, அதனாலதான் என்னால் எதிர்த்து நிற்க முடியல, அதனாலதான் நான் பரிசுத்தமாக வாழ முடியல, அதனாலதான் நான் தேவனுக்கு கீழ்ப்படிய முடியல, அதனாலதான் தேவனை அறியும் அறிவில் என்னால் வளர முடியாதனால தான் தாழ்மை இல்லை பெருமை வந்து நிற்குது, அதனாலதான் என்னுடைய வாழ்க்கையில சக மனுஷனுக்கு இவ்வளோ பிரச்சனை. அதனாலதான் 8 9 வசனத்தையும் சொல்றாரு, 8 பார்க்கும்போது பாவிகளே உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமணம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள், நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள், அப்பொழுது உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகவும் மாறக்கிறது. தேவனிடத்துல சரியா இருக்கணும் அப்படின்னா பூரணமான மனந்திருந்துங்கள், எல்லா பாவத்திலிருந்தும் மனந்திருந்து என்னுடைய வாழ்க்கையில சக மனுஷன்கிட்ட இருக்கிற பிரச்சனைக்கான தீர்வு வேணும்னா தேவனிடத்துல நான் சேரணும், நான் தேவனிடத்துல சரியா இருக்கணும், நான் தேவனிடத்துல சரியா இருக்கணும் அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா பாவத்திலிருந்தும் மனம் திரும்புங்கள். உண்மையான பூர்ணமான மனம் திரும்புதலை தேவன் எதிர்பார்க்கிறார். ஒவ்வொரு விசுவாசியுடைய வாழ்க்கையிலும் தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா உண்மையான பூர்ணமான மனம் திரும்பு. நிறைய நேரத்துல ஒரு சில பாவம் நம்மளுடைய ஃபேவரட் பாவமா இருக்கும், ஒரு சிலதுல நம்ம ரொம்ப அதுல கம்ஃபர்டபுளா இருக்கும், அதெல்லாம் ஒருபோதும் நம்மளால மனம் திரும்ப முடியாது. அது தொடர்ச்சியா நம்ம அந்த பாவத்தை செய்யறனால இன்னைக்கு அது நம்மளுடைய பார்வையில பாவமாவே கருதப்படாது. அப்படிப்பட்ட பாவத்திலிருந்து நம்ம மனம் திரும்புவதே இல்லை, அதை தொடர்ச்சியா நான் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கேன். ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் அந்த பாவம் வேறுபடும். அது என்ன பாவம்னாலும் இருக்கலாம், அது பொய்யா இருக்கலாம், அது இச்சையா இருக்கலாம், களவா இருக்கலாம், உபச்சாரமா இருக்கலாம், ஓய்வு நாள் பரிசுத்தமா ஆசரிக்காம இருக்கிறது இருக்கலாம், ஒரே தேவனை வணங்காம இருக்கிறது இருக்கலாம், அவருடைய நாமத்தை வீண்ல பயன்படுத்துறதா இருக்கலாம், விக்கிர வழிபாடா இருக்கலாம், எதுனாலும் மனுஷனுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனுக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட பாவம், அந்த பாவத்துல அவன் கம்ஃபர்டபுள் ஆகி அந்த கம்ஃபர்டபுளான பாவம் அந்த மனுஷனுக்கு அது பாவமாவே தெரியாது, அது பாவமாவே தெரியாதனால அந்த பாவத்திலிருந்து என்னால மனம் திரும்பவே முடியாது. மனம் திரும்பவே முடியாது அப்படின்னா நான் தேவனோடு சரியாவே இருக்க முடியாது. அது எனக்கு பாவமாவே தெரியல அப்படின்னா நான் எப்படி மனம் திரும்ப முடியும்? பாவம் என்னுடைய வாழ்க்கையில் அவதூறமா ஊறி போயிருக்கு. அப்போ நான் என்ன செய்யணும்? ஆண்டவரே எல்லா பாவத்திற்குமான பொறுப்பு நான் தான் என்ற உணர்வு வேணும். ஆண்டவரே நான் பாவியான மனுஷன், லூக்கா 15 அந்த கெட்ட குமாரன், நான் பாவம் செஞ்சேன், நான் பரத்துக்கு விரோதமாகவும் தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செஞ்சேன். பேதுருவுடைய மனம் திரும்பினுடைய ஜபத்தை பாருங்க, நான் குற்றமற்ற ரத்தத்தை நான் மறுதளிச்சுட்டேன், நான் தாவிது நான் பாவம் செஞ்சான். சங்கீதம் 51 பாருங்க, அவருடைய தனிப்பட்ட ஜபம், என் பாவம், அங்க தனிப்பட்ட அந்த பேசிக்கொண்டிருக்கிறான், என்னுடைய பாவம், நான் பாவம் செஞ்சுட்டேன், என்னுடைய இருதயம் உமக்கு விரோதமா போயிடுச்சு, நான் என்னுடைய தாய் என்ன பாவத்துல கற்பம் தரிச்சிட்டா, என்னுடைய இருதயம் சுத்தம் இல்லாத இருதயமா இருக்கு. ஆண்டவரே நான் பாவம் செஞ்சுட்டேன், மனம் திரும்பினுடைய அடிப்படையான அந்த குணாதிசயம், நான் பாவம் செஞ்சுட்டேன், அந்த பாவத்துக்கெல்லாம் பொறுப்பு நான் தான் என்று உணர்தல். ரட்சிக்கப்பட்டீங்களா இல்லையா என்ற சந்தேகத்தோடு வாழ்கிற வாலிபர்கள் இருக்கீங்க. உங்களுடைய வாழ்க்கையில நீ ரட்சிக்கப்பட்டின இல்லையா என்ற காரியத்தை எப்ப புரிஞ்சு கொள்ள முடியும் அப்படின்னா, உன்னுடைய பாவத்துக்கு நீதான் காரணம் என்ற உணர்வை தேவன் தரும்போதுதான். இந்த பாவத்துக்கு, நான் செஞ்ச பாவத்துக்கு நான் தான் காரணர் என்ற உணர்வை தேவன் தருவார். அப்படிப்பட்ட இருதயம் தான் மனந்திரும்புதலின் இருதயம். இல்ல என்னுடைய சூழ்நிலை காரணமா பாவம் செஞ்சுட்டேன், இப்படி இருந்து தான் பாவம் செஞ்சிருக்க மாட்டேன் என்ற இருதயம் மனந்திரும்புதலுக்கான இருதயம் இல்லை. அடுத்து இரண்டாவது ஆக பாத்தீங்கன்னா, உண்மையான மனந்திரும்புதல் என்று பார்க்கும்போது, தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்று புலம்புவது. நான் தேவனுக்கு விரோதமாக பாவம் செஞ்சுட்டேன், தேவனுக்கு விரோதமாக மட்டுமே நான் பாவம் செஞ்சுட்டேன். அதனாலதான் நம்ம சங்கீதம் 34:51 நொறுமுண்ட இருதயத்தோடு, நொறுமுண்ட இருதயத்தோடு வருகிற மனுஷனுக்கு தேவன் சமமா இருக்கிறார். தேவனே நான் உமக்கு விரோதமா பாவம் செஞ்சுட்டேன், என்ன மன்னிங்க என்று கேட்கும் போது தேவன் சமமா இருக்கிறார். இது அவிசுவாசியை பத்தி பேசல இங்க யாக்கோபு, இங்க விசுவாசிட்ட சொல்றாரு. விசுவாசி நொறுமுண்ட இருதயத்தோடு தேவனுடைய சமூகத்துக்கு போங்க. ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில நான் பாவம் செஞ்சுட்டேன், என்னுடைய வாழ்க்கையில பாவத்தை எடுத்து போராடல, என்னுடைய வாழ்க்கையில பெருமை இருக்கு, தாழ்மை இல்ல, என்னுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் மேலோங்கி இருக்குது, தேவனை பற்றிய அறிவு எனக்கு இல்ல, நான் வேத வாசிக்கிறது இல்ல, நான் ஜபிக்கிறது இல்ல, இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில பெரிய பாவமா இருக்கு. ஆண்டவர் என்னுடைய பாவத்திலிருந்து விடுதலை தாங்க, இந்த பாவத்திலிருந்து எனக்கு மன்னிங்க அப்படின்னு சொல்லும் போது தேவன் அவர்களை மன்னிக்கிறவராக இருக்கிறார். மனம் திரும்பும் போது சந்தோஷம் வருது, மனம் திரும்பும் போது ஒப்புரவாகுதல் காணப்படுகிறது. இன்னைக்கு ஏன் எனக்கு பிரச்சனைகள் கூடிக்கொண்டே இருக்கு? ஏன்னா மனம் திரும்ப மனம் இல்லை. உடைய வாழ்க்கையில எனக்கு மனம் திரும்புறதுக்கு மனம் இல்லாதனாலதான் என்னுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் கூடிக்கொண்டே இருக்கு. என்னுடைய வாழ்க்கையில மனம் திரும்ப மனம் இல்லாதனாலதான் நான் தேவனை விட்டு தூரமா போய்கொண்டே இருக்கேன். யாக்கோபு சொல்றாரு, தேவன் இடத்துல சேருங்க, அப்பொழுது அவர் உங்கள் இடத்துல வருவார். தேவனிடத்துல மன்னிப்பு உண்டு, தேவனிடத்துல இரக்கம் உண்டு, தேவனிடத்துல கிருபை உண்டு. நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லி இன்னும் நான் என்னுடைய பாவ வழியில வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், தேவன் இப்பொழுது உங்களுடைய இருதயத்துல பேசுவாரானால் இன்றைக்கே ரட்சணிய நாள், இன்றைக்கு இன்னும் தேவன் தன்னுடைய கிருபையும் இரக்கத்தையும் அன்பையும் பொழிந்தருளி கொண்டிருக்கிறார். இன்னும் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு பேசியிருக்கிறார். அவருடைய சத்தத்தை நீங்க கேட்கறீங்க அப்படின்னா, விசுவாசிகளே தேவன் உங்களை நேசிக்கிறார், விசுவாசிகளை மனம் திரும்புவதற்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். மனம் திரும்புக, தேவனிடத்துல சேருங்க, தேவனுக்குமாக கீழ்ப்படிங்க, பிசாசை எதிர்த்து நில்லுங்க என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். மனம் திரும்பும் இருதயத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஏன் அப்படின்னா, நீங்களும் நானும் முன் குறிக்கப்பட்டது பிதாவினுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் மறுரூபமாவதற்கு, நீங்கள் நானும் முன் குறிக்கப்பட்டது பரிசுத்தமாக வாழ்வதற்கு. விசுவாசியினுடைய ஒரே நோக்கம் கிறிஸ்துவை போல பரிசுத்தமாக வாழணும். கிறிஸ்துவை போல பரிசுத்தமா வாழணும்னா நான் தேவனிடத்துல சேரணும். நான் தேவனிடத்துல சேரணும்னா முதலாவது நான் தேவனுக்கு கீழ்ப்படியணும், நீ தாழ்மைப்படுத்தணும், விசாசிக்கு எடுத்து நிற்கணும். அதே போல எல்லா பிரச்சனையிலிருந்து நான் மறந்துடணும், எல்லா பாவத்திலிருந்து மறந்துடணும். உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குதா? உங்களுடைய வாழ்க்கையில தேவனுக்கு கீழ்ப்படுகிறேனா? உங்களுடைய வாழ்க்கையில நான் தேவனிடத்துல சேர்றேனா? என்னுடைய வாழ்க்கையில கத்தருக்கும் பாக்கினை தாழ்மைப்படுத்துகிறேனா? என்னுடைய வாழ்க்கையில தொடர்ச்சியா பிசாசுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறேனா? என்னுடைய வாழ்க்கையில எல்லா பாவத்துக்கு இருந்து நான் மனம் திரும்புறேனா? இயேசு இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தார். அவர் பிதாவினுடைய சித்தத்திற்கு முழுவதுமாக தன்னை கீழ்ப்படிந்தார், அவருடைய வார்த்தைக்கு முழுவதுமாக கீழ்ப்படிந்தார், அவர் தேவனிடத்துல தினந்தோறும் சேர்ந்தார். அடுத்து பாத்தீங்கன்னா, அவர் தேவன் முன்பாக தன்னை தாழ்மைப்படுத்தினார், அவர் பிசாசுக்கு எதிர்த்து நின்றார். மத்தேயு 4:1 வாசித்தோம், அந்த 3 சோதனையிலையும் பிசாசுக்கு எதிர்த்து நின்று அதை வெற்றி கொண்டார். பிசாசு அவரை விட்டு ஓடி போனார். பிசாசுக்கு தொடர்ச்சியாக எதிர்த்து நிற்கும் போது பிசாசு ஓடி போகிறான். எஸ், இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் வாழ்ந்தார். விசுவாசிகளாகி நீங்களும் நான் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ தான் அழைக்கப்பட்டிருக்கோம். இந்த நேரத்துல இயேசு அறியாத ஜனங்கள் யாராவது இருப்பீங்கன்னா, நீங்க தேவனிடத்துல சரியான உறவுல இருக்கணும். தேவனிடத்துல சரியான உறவுல இல்லாம இருந்தீங்கன்னா அவங்க மேல தேவனுடைய கோபம் இருக்கு. தேவனுடைய கோபம் உங்களை நித்திய ஆக்கினைக்கு நேராக மட்டும்தான் கொண்டு போகுமே தவிர, ஒருபோதும் அந்த ரட்சிப்பின் மகிமையான அந்த நித்திய ஜீவனுக்கு நேராக உங்களை கொண்டு போகாது. மனந்திரும்புங்க, எல்லா பாவத்தையும் விட்டு மனந்திரும்புங்க. ஆண்டவரே நான் தான் பாவி,
ஆண்டவரே, நீங்க என்னுடைய இதயத்துல பேசினதுக்காக நன்றி. ஆண்டவரே, நான் பாவி என்ற உணர்வு எனக்கு தாங்க. ஆண்டவரே, எனக்கு மனம் திரும்ப இருதயத்தை கொடுத்ததுக்காக நன்றி. ஆண்டவரே, என்னுடைய பாவத்தை மன்னிங்க. ஆண்டவரே, உங்களால மட்டும்தான் என்னுடைய பாவத்தை மன்னிக்க முடியும். நீர் எனக்காக சிலுவையிலே மரித்தீர், என்னுடைய பாவத்தை உண்மையில சுமந்தீங்க. நன்றி ஆண்டவரே, மன்னிங்க ஆண்டவரே. அவருடைய பாவத்தை பிடிச்சு கெஞ்சுங்க. நொறுங்குண்ட இருதயத்தோடு வருகிற எந்த ஜனத்தையும் அவர் புறம்பே தள்ளுவதில்லை. நொறுங்குண்ட இருதயத்தோடு வருகிற எல்லா ஆத்மாவுக்கும் அவர் சௌமா இருக்கிறார். அவர் சௌமா இருக்கும்போது அவரை பற்றி கொள்ளுங்கள். அவர் உங்க பக்கத்துல இருக்கும்போது அவரை பிடிச்சுக்கோங்க. அவருடைய வார்த்தை பேசப்படும் போதெல்லாம் அவர் உங்க பக்கத்துல இருக்கிறார். அவருடைய உண்மையான வேத சத்தியத்தை நீங்க கேட்கும் போதெல்லாம் அவர் உங்க பக்கத்துல இருக்கிறார். உங்களுக்கு மனம் திரும்பும்படியாக, விசுவாசிக்கும்படியாக வாய்ப்பை கொடுக்கிறார். அவர் உங்களுடைய கதவை தட்டி கொண்டிருக்கிறார். அவரை பற்றி கொள்ளுங்க. அவர் உங்களுடைய உங்களுடைய இருதயத்துல தன்னுடைய வார்த்தையின் மூலமா பேசுகிறார். மனம் திரும்புங்கள். தேவன் நாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராமே.